ஓம் சிவாய நம. ஷைமன் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இனி தர்மத்தை பின்பற்றாதவர்களுடைய கதி என்ன என்றால் பாபம். அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், ஏன்னா நம்ம நல்லதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அவர்களை நம்ம இதோடு விட்டு விடலாம். நம்ம எங்க போயாகணும், மோட்சத்து வரைக்கும் ஒரு மனிதன் என்னென்ன பாதையை கடந்து செல்கிறான்னு போயாகணும். அதனால தர்மத்தை பின்பற்றாதவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா நரகத்துலதான் போய் நிற்போம். அதனால அதை நம்ம விட்டு விடலாம். தர்மத்தின்படி போகத்திற்குள் இருப்பவர்களை முதல்ல இப்பொழுது நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இவர்கள் போகத்தையே இன்பத்தையே குறிக்கோளாக கொண்டிருந்தாலும் தர்மத்தை இடையில் வைத்த காரணத்தினால் அந்த தர்மத்தின் பலனாக இவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது? போகம் கிடைக்கின்றது. அந்த போகத்தோடு தர்மத்தின் பலனாக ஒரு விதமான விவேகம் இவர்களுக்கு கிடைக்கின்றது. இப்ப முதல் படியில் இருந்தவன் யார்? விஷயி. இந்த விஷய நம்ம தர்மப்படி விஷயி, தர்மப்படி இன்பத்தை நாடுபவனை மட்டும் எடுத்துட்டோம். அவன் அடுத்ததாக தர்மத்தின் பலனாக விவேகியாக மாறுகின்றான். இப்ப யார் யாரா மாறுகின்றார்கள்? விஷயி விவேகி பவதி. விஷயி என்பவன் போகத்தை நாடுபவன், இன்பத்தை நாடுபவன். ஆனால் அவன் தர்மப்படி நாடியுள்ளான். அந்த தர்மத்தினுடைய பலன் காலப்போக்கில் பல ஜென்மங்கள் எடுத்திருக்கலாம் அல்லது பல காலங்கள் ஆயிருக்கலாம். அந்த தர்மத்தின் பலனாக, தர்மத்துக்கு ரெண்டு பலன், ஒன்று பொருள்களை இவனுக்கு கொடுக்கிறது, இனி ஒன்று இவனுக்கு ஒரு விதமான அறிவை கொடுக்கின்றது. அறிவுடையவன் ஆகின்றான். மனிதன் சொன்னாவே அறிவுடன் பகவான் படைச்சிருக்கார். அந்த அறிவு அதர்மத்தினால் பாபத்தினால் மூடப்பட்டிருக்கின்றது. இப்புண்ணியத்தினால் தர்மத்தினால் அந்த அறிவானது செயல்பட துவங்குகின்றது. ஆகவே அவன் விவேகியாக மாறுகின்றான். இது ஒரு பெரிய சித்தல்லவா? இது ஒரு பெரிய மாற்றம், பெரிய ப்ரமோஷன் போல. ஒரு பெரிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு இவன் உயர்ந்துள்ளான். இனி விவேகி என்றால் என்ன? அறிவுடையவன் என்றால் என்ன? முதல்ல அறிவுடையவன்கிறதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு பொருளினுடைய தன்மையை சரியாக புரிந்து கொண்டவன் அறிவை உடையவன். யார் அறிவை உடையவன் என்றால், எந்த பொருளினுடைய எந்த தன்மை எப்படி இருக்கிறதோ அப்படி புரிந்து கொண்டால் அவன் அறிவை உடையவன். இப்ப ஒரு பஸ் இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன பொருள் இருக்கு, அதனுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுட்டா அவன் அதை பற்றி அறிவை உடையவன். அப்படி அறிவை உடையவன் யார் என்றால், ஒரு பொருளினுடைய தன்மையை சரியாக புரிந்து கொண்டவன். அறிவற்றவன் யார்னா, விபரீதமாக புரிந்து கொண்டவன். சரியா புரிஞ்சிட்டா அறிவு இருக்கு, விபரீதமா புரிஞ்சிட்டா அவன் அறிவற்றவன். இனி இந்த முழு உலகத்தினுடைய தான் லட்சியமாக கொண்டுள்ள போகத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டவன் தான் விவேகி. எதை நான் நாடணும், எதை நான் அடையணும்னு நினைச்சு அதற்காகவே காலம் உட்சக்தி அனைத்தையும் இவன் செலவிடுகின்றான். அந்த லட்சியத்தை பற்றிய அறிவு இவனுக்கு மெதுவாக கிடைக்க ஆரம்பிக்கின்ற அந்த அறிவு என்னவென்றால், நான் எதற்காக இவைகளை நாடுகின்றேன் என்றால், என்னை நிறைவுபடுத்துவதற்காக இவைகளை நாடுகின்றேன். காரணம் என்ன? ஒரு ஆசை வரும்பொழுது மனதில் ஒரு குறை, அந்த குறையை நீக்கிறதுக்காக பொருளை நாடுறேன், பதவியை நாடுறேன், இன்பங்களை நாடுகின்றேன். ஆனால் இவைகள் என்னை ஏமாற்றுகின்றது. காரணம் என்ன? இவைகள் இதுவரை என்னை நிறைக்கவே இல்லை. ஆகவே நான் எதை லட்சியமாக கொண்டேனோ அந்த லட்சியத்தில் ஒரு மாற்றம் தேவைப்படுகின்றது. காரணம் என்ன? ஏமாற்றுகின்ற ஒன்றை நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று இவனுடைய லட்சியத்தில் ஒரு விவேகம் பிறக்கின்றது. லட்சியம் என்ன? வாழ்க்கையில நான் இறுதியாக எதை நாட வேண்டும் என்பதில் ஒரு புதிய அறிவு பிறக்கின்றது. என்ன அறிவு பிறக்கின்றது என்றால், நான் எந்த போகங்களை இன்பங்களை நாடிக்கொண்டிருந்தேனோ அவைகள் என்னுடைய லட்சியம் அல்ல. இடையில வருகின்ற சாதனைகளாக இருக்கலாம், ஆனால் லட்சியம் அல்ல. காரணம் என்ன? அதில் இருக்கின்ற சில உண்மை தன்மைகள் இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. இந்த அறிவினுடைய பெருமையை நாம் அறியவே மாட்டோம், அதுவே ஒரு அறியாமை. இவன் அறிவினுடைய பெருமையை அறிகின்றான். இந்த அறிவு வந்தவுடன் என்னென்னலாம் இவனுக்கு தெரிகின்றது? நான் எதை சுக சாதனம் என்று நாடினேனோ அது உண்மையில் துக்க சாதனமாக இருக்கின்றது. ரொம்ப விபரீதமாக இவன் புரிந்து கொள்றான். ஆனா இதற்கு முன்ன ஸ்டேஜில இது அவனுக்கு புரியல. அதற்கு ஒரு உதாரணம், முதல்ல இவன் ஏழையா இருந்தான். ஏழையா இருந்த உடனே மனசுல ஒரு பயம், உடல்நிலை சரியில்லை என்றால் அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா பணம் தானே நம்மைய காப்பாற்றும். இப்ப இந்த பயம் வந்தாச்சு, வாழ்க்கையை குறிச்சு ஒரு பயம். அந்த பயத்தினுடைய தூண்டுதல்ல என்ன செய்யறான்? இவனுடைய உழைப்பு எல்லாம் கொடுத்து பணத்தை ரொம்ப சேகரித்து வைத்து விட்டான். எதற்குனா இந்த பயம் நீங்கும் அப்பத்தான். எதை குறித்த பயம்? எனக்கு நோய் வந்துடலாம், கடைசி காலத்துல பணம் இருந்தா தான் என்ன நாலு பேர் மதிப்பார்கள் காப்பாற்றுவார்கள் என்றெல்லாம் நினைச்சு இவன் எதை சேர்த்திட்டான்? பொருளை ரொம்ப சேர்த்தி விட்டான். அந்த பொருளை சேர்த்தினதுக்கு காரணம் என்ன? அப்பொழுதுதான் நான் பயம் இல்லாம இருப்பேன்னு சொல்லி. ஆனா பொருள் வந்தவுடன், பொருள் இல்லாத இருந்தப்ப எவ்வளவு பயம் இருந்ததோ அதே பயம் தொடர்கிறது. எதை குறிச்சு பயம்னா, இந்த பொருளை யாரும் திருடி போக கூடாது. முன்ன வந்து வராத நோயை குறிச்சு, எங்கேயோ இருக்கிற நோய், எங்கேயோ உன்ன நினைச்சு கற்பனை பண்ணி பயப்பட்டான். இப்ப தன்னுடைய மகனை கண்டே பயப்படுகின்றான். இவன் ஏதாவது விஷம் வச்சு கொண்டு இந்த பொருளை எடுத்துக்கொள்வானா? காரணம் என்ன? பணம் வந்தாச்சு, உடனே பயம், மனைவி மக்கள் இவங்க கிட்டேயே பயம் வந்தாச்சு. இப்ப முன்ன இருந்ததை விட என்ன இவனுக்கு அதிகமாயிருக்குன்னா, பயம்தான் அதிகமாயிருக்கு. இதெல்லாம் இவனுடைய அறிவு சுட்டி காட்டுகின்ற. முன்ன வந்து இதெல்லாம் காட்டாம இருந்தது, இப்ப என்ன காட்டுதுன்னா, நான் எதை நீக்குவதற்கு ஒன்ன அடைஞ்சேனோ அது என்ன செய்யுதுன்னா அதை வளர்த்தி உள்ளது. பயத்தை நீக்கிறதுக்கு பாதுகாப்பு வேணும்னு பணத்தை அடைஞ்சேன், இந்த பணம் வந்து என்ன செய்கிறது? இனி ஒரு போலீஸை வச்சு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பணம் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. பிறகு எதை கொடுத்திருக்குன்னா, டேஞ்சரத்தான் கொடுத்திருக்கு, அதிக பயத்தை தான் கொடுத்திருக்கு. அது மட்டுமல்ல, ஏழையா இருக்கும் போது என்னால ரோட்ல ஜாலியா நடந்து போக முடியும், பஸ்ல போக முடியும், அந்த அளவுக்கு சக்தி இருந்தது. காலையில மார்கழி மாசத்துல குளிர்ந்த நீர்ல குளிக்க முடியும். ஆனா செல்வம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, என்னை சுத்தியும் சௌகரியமான பொருளை எல்லாம் நான் வச்ச காரணத்தினால எனக்கு எல்லா விதமான சக்தியையும் நான் இழந்து நான் என்ன ஆயிட்டேன்னா, அடிமையாகி விட்டேன். காலையில அந்த நேரத்துல எலக்ட்ரிசிட்டி இருந்து கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் இருந்தா தான் என்னால குளிக்க முடியும். சாதாரண உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதிலிருந்து பிறகு என்னன்னா, ஒவ்வொன்னுக்கும் சர்வெண்ட் வேணும், ஒவ்வொன்னுக்கும் ஆட்கள் வேணும் என்று எல்லா விஷயத்திலும் என்னை அடிமைப்படுத்தி விட்டது. அதிக செல்வம் இருப்பவர்களை பார்த்தா தனியா போகவே மாட்டார்கள், பயம், யாராவது கூட இருக்கும். ரொம்ப செல்வம் படைத்த ஒரு அம்மையார் என்னிடம் கூறினார், அவருக்கு வந்து அந்த அம்மா எப்பொழுதும் கார்ல தான் போறது, கார்ல தான் வர்றது பழக்கம். ஒரு நாள் கார் டிரைவர் இல்லை, ஆனாலும் வேதாந்த கிளாஸுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. வெளியே வந்து ஆட்டோவில் ஏறி கிளாஸுக்கு வந்து விட்டார்கள். உடனே சொல்கிறார்கள், இன்னைக்கு வாழ்க்கையில பயங்கரமான ஒரு காரியத்தை சாதிச்சுட்டேன்னு சொல்லி. என்ன அப்படி ஒரு பெரிய மலையை தூக்கிட்டீங்கன்னா, நான் ஆட்டோவில வந்துட்டேன், இது ஒரு பெரிய லட்சியமா? காரணம் என்ன? பயம். பயம், ஒரு பெரிய பயத்திலிருந்து வெளியே வந்தார்களா. இந்த பயத்தை கொடுத்தது என்னன்னா அந்த பானமும் இதுதான். இப்படி இந்த விவேகமானது லட்சியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏன் கொடுத்ததுன்னா, அது தர்மம்தான் கொடுக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தர்மத்தை ஏமாத்துறது பெரிய புத்திசாலித்தனம்னு சொல்லி, ஆனா தர்மம்தான் உண்மையான லட்சியத்தை நமக்கு காட்டும். இப்ப இந்த ஸ்டேஜுக்கு ஒருத்தன் வந்துள்ளான். இப்படி வந்த உடனே எதெல்லாம் நான் வந்து லட்சியமா நினைச்சனோ, அர்த்தமா நினைச்சனோ, அதெல்லாம் அனர்த்தம்னு இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில இப்ப என்ன வரணும் என்றால், லட்சியத்துல நான் நாடுகின்ற லட்சியம், நாடுகின்ற பாதையில ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். புகழ நாடி போகக்கூடாது, பொருளை நாடி போகக்கூடாது. பொருளை நாடலாம், ஆனா அதுவே லட்சியமாக நாடக்கூடாது. சிற்றின்பங்களை நாடி செல்லக்கூடாது. காரணம், அனைத்தும் எனக்கு அனர்த்தத்தையும் பலகீனத்தையும் இவைகளைத்தான், அதிருப்தியை தான் வளர்த்திருக்கின்றது என்ற அறிவு தர்மத்தின் பலனாக வந்துவிட்டது. இப்பொழுது இருப்பவனை நாம் விவேகி என்று அழைக்கின்றோம். இப்ப முதல்ல இருந்தவன் யாரு? போகி அல்லது ராகி, அல்லது நம்ம என்ன சொன்ன, முதல்ல இருந்த ஆளை வந்து தர்மத்தின்படி இன்பத்தை நாடியவன் என்று சொன்னோம். அதர்மத்தின்படி நாடியவனை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டோம், நம்ம மறந்துடலாம். தர்மத்தின்படி நாடிய விஷயி, இப்ப என்ன ஆயிருக்கான், விஷயி விவேகியாக மாறியுள்ளான். இனி அடுத்த ஸ்டேஜ், மூணாவது ஸ்டேஜ், சாதகனுடைய மூணாவது படி என்னவென்றால், இவனுக்கு விவேகம் வந்தவுடன் வந்தாலும் கூட இதுதான் உண்மை, இதைத்தான் நான் ஆடணும், மீதி அனைத்தும் சாதனைகள் என்று வந்தாலும் கூட, இவன் ரொம்ப காலமா எப்படி வாழ்ந்திருக்கான், போகியா வாழ்ந்திருக்கான், விஷயி, விஷயினா விஷயத்தையே அனுபவிச்சு வாழ்ந்திருக்கான். இந்த விவேகம் இவனுக்கு இருந்தும் கூட இந்த பழைய வாசனைகளினால், பழைய பழக்கங்களினால் மீண்டும் இவன் போகத்துக்குள் இழுக்கப்படுகின்றான். இவனுக்கு இப்ப என்ன இல்லை, வைராக்கியம் வரவில்லை. என்ன வந்தாச்சு, விவேகம் வந்தாச்சு, அறிவு வந்தாச்சு. ஆனா இந்த அறிவு வந்ததற்கு பிறகு இவன் அந்த அறிவை பயன்படுத்தி இவன் மேலான லட்சியத்துக்கு போக முடியாமல் இவனை தடுப்பது இவனுடைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள், இவனுடைய இந்திரியங்கள் மீண்டும் இவனை கீழே இழுக்கின்ற. அப்பொழுது இவன் ஒரு பெரிய போராட்டத்திற்குள் இருக்கின்றான். இவன் விவேகியாய்த்தான், வைராகியாக மாறவில்லை. இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பார்க்கிறோமா இல்லையா? முன்ன வந்து வேதாந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்னும் தெரியாம இருந்தோம், கொஞ்சம் விவேகம் வந்த உடனே ஒரு சந்தோஷம், மற்றவங்களுக்கு தெரியாத உண்மை எனக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் அந்த அறிவு பயனற்றதாக ஏட்டு சுரக்காயா இருக்கு, மீண்டும் மீண்டும் என்னுடைய மனம் கீழான நிலைக்கு செல்கின்றது. இதை நாம் அனுபவிக்கின்றோம். கோபம் வரக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பிறகு பொய் சொல்லி பொருளை ஈற்றக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்தது ஒரு காலத்துல, இப்பொழுது தெரிந்து விட்டது. ஆனால் அந்த தெரிந்த விவேகியாக இருப்பவன் வைராகியாக மாறுவதற்கு அதிக பிரயத்தனம், அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கின்றது. இப்ப மூணாவதா இவன் எப்படி மாறணும், வைராகியாக மாற வேண்டும். ஒரு பொருள் இருக்கிற குறை தெரிஞ்சா அதிலிருந்து நீங்கி வரணும். இப்ப நம்ம மனசுல அனுபவிக்கிற சங்கடம் என்னன்னா, அதுல இருக்கிற குறையும் தெரியுது, அதுல நீங்கவும் முடியவில்லை. அப்படி ஒருவன் தத்தளிக்கின்றான். அந்த தத்தளிப்பு தான் சாதகர்கள் அதிக காலம் கடக்க வேண்டிய பாதை. அதிக காலம் ஒரு சாதகன் எதில் இருப்பான், விவேகத்திலிருந்து வைராகியத்தை அடையிறது தான் கஷ்டம். எல்லாம் என்ன சொல்கிறார்கள், அல்லது நம்ம அனுபவம் என்ன, வேதாந்தத்துக்கு வந்து ஓரளவுக்கு இவைகளெல்லாம் லட்சியம்னு தெரிஞ்சவர்கள் என்ன சொல்கிறார்கள், தெரியுது வைராகியம் இல்லை, முன்ன எனக்கு தெரியாம இருந்தது, இப்ப எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் அதே சம்சாரியா இருக்கேன். முன்ன எப்படி இருந்தேன், அவிவேகியா சம்சாரியா இருந்தேன், இப்ப விவேகியா சம்சாரியாக இருக்கின்றேன். முன்ன வந்து விவேகம் இல்லாத போகியாக இருந்தேன், இப்பொழுது விவேகத்துடன் போகியாக இருக்கின்றேன். சில சமயம் தர்மத்தை பின்பற்ற முடியல, சில சமயம் நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி வாழ முடியவில்லை. அப்ப என்ன வேறுபாடுன்னா, அறிவுக்கும் நம்முடைய சுபாவத்துக்கும் ஒரு பெரிய கேப், இடைவெளி இருக்கின்றது. இந்த இடைவெளியை தாண்டதுதான் பெரிய பயணம் ஆன்மீகத்தில. ஆன்மீக பயணத்துல ஒரு சாதகன் அதிக நாட்கள் பயணம் செய்ய வேண்டிய பாதை, பயணம் செய்ய வேண்டிய தூரம் என்னவென்றால் விவேகம் டு வைராகியம். இப்ப விவேகி வந்து விராகியா மாறணும், ராகி விராகி என்றால் வைராகி, வைராகியாக மாற வேண்டும். அந்த காலம்தான் மிக மிக முக்கியமான காலம். காரணம் என்னன்னா, சாஸ்திரத்தை படிச்சோம்னா அவன் போகியாகவே இருந்தாலும் கூட அறிவு பூர்வமா தெரிஞ்சிடும் இதெல்லாம் லட்சியம் அல்ல, இந்த பொருள்ல இவ்வளவு தோஷம் இருக்கு. ஆனா அந்த அறிவு செயல்படுவதில்லை. எந்த டாக்டருக்கு தெரியாது நம்ம வந்து சிகரெட் குடிச்சோம்னா என்னென்ன நோய்கள் வரும்னு. ஆனா ஏன் அவர்களால் முடியவில்லை? அந்த போகத்தில் இருக்கின்ற பழக்கத்தினால் வைராகியம் வரவில்லை. நம்மையோட டாக்டருக்கு நல்லா தெரியும் எப்படி எல்லாம் உடலை பாதிக்கின்றது. அறிவு அவர்களுக்கு பயனை கொடுக்கவில்லையேனா, சில பேர்த்துக்கு அறிவு இருக்காது, அறிவு வந்து விட்டாலும் அது பயனை கொடுப்பதில்லை. ஆகவே இந்த விவேகத்திலிருந்து வைராகியத்துக்கு மாற வேண்டும் என்றால் அந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா, எவைகளெல்லாம் நமக்கு நம்முடைய மனதை தாக்கி கொண்டிருக்கின்றதோ அதன் மீது தற்காலிகமாக வெறுப்பு வருவதில் தவறு கிடையாது. காரணம் என்னன்னா, மோகத்துக்கு எதிரியாக இருப்பது வெறுப்பு தான். அதற்கு பிறகு அறிவை பயன்படுத்தி அந்த வெறுப்பையும் நீக்கிக்குவோம், அது வேற. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் தேவைப்படுது. இப்ப உடம்புல ஒரு நோய் வந்துடுதுன்னு சொன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்னு ஒரு மருந்த டாக்டர் கொடுக்கிறார், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டோம்னா உடல்ல நல்ல சில கிருமிகளை கூட கொண்டுரும், சில சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். அதை போக்குறதுக்கு வேற மருந்தும் கொடுப்பார்கள். ஆனா ஏன் அந்த பவர்ஃபுல் மருந்து தேவைப்படுதுன்னா, உள்ள இருக்கிற பவர்ஃபுல் கிருமிக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் டோஸ் தேவைப்படுது, தற்காலிகமாக தேவைப்படுகின்றது. ஆகவேதான் தாயுமானவர் இந்த விவேகியாக இருப்பவன் வைராகியாக மாற வேண்டும் என்பதற்காக சில ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்திருக்கார். என்னன்னா, இந்த போக பொருள்களை எல்லாம் நிந்திக்கிறது, தன்னையும் நிந்திக்கிறது, தன்னையே இழிவாக பார்த்த. தான் வந்து இவ்வளவு அறிவை அடைஞ்சும் கூட எனக்கு ஏன் மீண்டும் இந்த சம்சாரத்துல உழன்று கொண்டிருக்கின்றேன் என்று தாபம், அவருடைய சோகத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். பல பாடல்களை அதை நாம் பார்க்கின்றோம். ஏன் ரொம்ப பாடல் அது இருக்குன்னு சொன்னா, ஒரு சாதகன் அதிக காலம் இந்த நிலையில் இருந்தாக வேண்டும். வெறும் வேதாந்தம் படிச்சுட்டே போனா அது போதாது. இந்த விவேகத்தை இவன் வைராகியாக மாற வேண்டும். வைராகி என்றால் அந்த போக பொருளிலிருந்து முழுமையாக விடுதலை அடைதல். எதை லட்சியம்னு நான் நினைச்சனோ அது லட்சியம் அல்ல என்று லட்சியத்தை மாற்றி முழுமையாக நம்மை மோக்ஷம் இறைவனை அடைதல் என்ற லட்சியத்துக்கு ஒப்படைத்து சாதனைகளை செய்தல். ஆனா நமக்கு தெரியுது தியானம் பண்ணணும், கிளாஸுக்கு வரணும், நேரத்துல வரணும், இதெல்லாம் தெரிகிறது. ஆனா என்ன செய்யறோம்? அப்படி நாம் செய்வதில்லை. காரணம் என்ன? நம்மளுடைய வாசனைகள் அல்லது எத்தனையோ தடைகள் நம்மை நம்முடைய அறிவுக்கு பயனை கொடுப்பதில்லை. ஆகவேதான் தாய்மானவர் அதிக பாடல்களை தன்னை நிந்தித்து, ஏன் தன்னை நிந்திக்கிறார், அவர் விவேகியா மாறிட்டார். காரணம் என்ன? அமைச்சர் முதலிய அத்தனை பதவிகளையும் துறந்து வந்தார். துறந்து வந்தும் கூட மீண்டும் அவருடைய வாசனைகள் அந்த இன்பங்களுக்கும் அல்லது போகத்துக்கு நாடுகிறது. அப்பொழுது அவர் தன்னை நொந்து கொள்கின்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஏன் என் மனம் ஒடுங்கவில்லை என்றெல்லாம் அவர் அதிகமாக புலம்புகின்றார். அதையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கும் ஒரு உற்சாகம் வந்து என்ன ஆகும், நம்மை அது உயர்த்தும். நான் அதிலிருந்து சில பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்துள்ளேன். பல பாடல்கள் இருக்கு, ஆனா சில பாடல்கள் அவர் எப்படி புலம்புகின்றார் என்று இப்பொழுது நாம் சில பாடல்களை பார்க்கலாம். ரொம்ப எளிமையான பாடல், அந்த பாடலை படிச்சாவே உங்களுக்கு புரிந்துவிடும். நான் ஆங்காங்கு சிலதை தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்படி பார்க்கையில ரொம்ப பாடலை தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு பாடல்கள் அவ்வளவு அழகாக அமைந்துள்ளது. இருப்பினும் சுருக்கமாக சுருக்கி கொண்டேன் சில பாடல்கள். இப்ப எந்த ஸ்டேஜிலிருந்து பாடுகின்றார்? தனக்கு அறிவு வந்து விட்டது, ஆனால் வைராகியம் வரவில்லை, அறிவை பயன்படுத்த முடியவில்லை. அப்பொழுது எப்படி எல்லாம் சொல்கிறார் பாருங்கள். உண்டோ நீ படைத்த உயிர் திறனில் என் போல் ஒரு பாவி. அதாவது பகவானிடம் கேட்கிறாரு, இறைவா நீ படைத்த உயிரினங்கள் அல்ல, என்ன போல ஒரு பாவி யாராவது இருக்கிறார்களா? உண்டோ நீ படைத்த உயிர் திரளில் என் போல் ஒரு பாவி. ஏன் அப்படி சொல்றார்? தேகாதி உலகம் பொய்யாக கண்டேயும், தேகம் முதலிய உலகங்களெல்லாம் பொய் என்று தெரிந்தும் எல் அளவு துறவும் இன்றி தேகாதி உலகம் பொய் என்று கண்டேயும் எல்லளவு துயரமும் இன்றி காசினிக்குள் அலைந்தவர் யார்? காட்டாய் தேவே, கல்லாளிங்கிற இடத்துல சொல்ற காசினிக்குள்னா உலகத்திற்குள். இதெல்லாம் பொய் என்று எனக்கு தெரிஞ்சாச்சு. எல்லளவு துறவும் இன்றி காசினிக்குள் அலைந்தவர் யார்? இதற்கு முன்னாடி இதெல்லாம் பொய்ன்னு தெரியாத சமயத்துல இந்த உலகத்துக்குள்ள நான் அலைஞ்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் என்னன்னா, இது பொய் என்று தெரிந்தும் இதில் நான் எனக்கு வைராகியம் வரவில்லை. பிறகு இந்த உடலை வர்ணிக்கிறார். என்ன இந்த உடலை வைராகியம் வரணும்னு சொல்லி ஒரு இடத்துல வர்ணிக்கின்றார். இந்த உடல் எப்படிப்பட்டதாம்? சோற்றை அடைத்த துருத்தி, வெறும் சாப்பாட்டை போட்டு அடைச்ச இது துருத்தியாம். காமவேல் நடன சாலை, காமவேல் மன்மதன் நடனம் ஆடுகின்ற இடம் எதுனா நடன சாலை இந்த சரீரம். மோக ஆசை முறியிட்ட பெட்டி, மோக ஆசை வந்து முற்றிய பெட்டியாது. பிறகு என்ன? மும்மலமும் மிகுந்து ஒழுகு கோணி, கிருமிகள் ஊறும் குப்பி, இப்படி எல்லாம் திட்ட ஆரம்பிக்கின்றார். காரணம் என்னன்னா, இப்படி இந்த உடல் என்று தெரிந்தும் அதுல எனக்கு வைராகியம் வரவில்லையே. அந்த ஏக்கத்துல ஒரு இடத்துல சொல்றார், காக்கை நரி சென்னாய் கழுகு ஒரு நாள் கூடி உண்டு தேக்கு விருந்து ஆம் உடலை சீ என்பது என்னாலோ. இப்ப தெரிஞ்சு போச்சு என்னன்னா, காக்கை நரி சென்னாய் கழுகு இவைகளெல்லாம் ஒரு நாள் கூடி உண்டு, இவைகளெல்லாம் நம்ம உடல் இறந்ததற்கு அப்புறம் சேர்ந்து தேக்கு விருந்துனா பெரிய பெரிய விருந்து, பெரிய விருந்து சாப்பிடுனா நம்ம உடல் அதுக்கு கிடைச்சிடுதுன்னு சொன்னா சாதாரண விருந்து அல்ல, பெரிய விருந்து ஆம் உடலை சீ என்பது என்னாலோ. இப்படிப்பட்ட உடல் மீது வைராகியம் எனக்கு எப்பொழுது வருமோ, இந்த இன்னால் கண்ணில என்னைக்கு எனக்கு இப்படி ஒரு மனப்பக்குவம் வருமோ என்று உருகி பாடுகின்றார். பிறகு மீண்டும் எனக்கு விவேகம் இருக்கு ஆனா வைராகியாக இல்லைங்கிற இடத்துல சொல்றார், வாழ்வு அனைத்தும் மயக்கம் என தேர்ந்தேன். மிக தெளிவா சொல்றார், வாழ்வு அனைத்தும் மயக்கம் என தேர்ந்தேன். இந்த வாழ்க்கையே வெறும் மாயை, உண்மை அல்ல என்று தேர்ந்தேன். ரொம்ப அழகா சொல்றார், தேர்ந்தேன்னா நான் வந்து பாஸ் ஆயிட்டேன். எதுல இருந்து பாஸ் ஆயிருக்கேன்? ராகியா இருந்து விவேகியா வந்துட்டேன், எனக்கு அறிவு வந்தாச்சு. முதல்ல இதுல உழன்று கொண்டு இருந்தேன் விஷயம் தெரியாம, இப்ப நான் தெரிஞ்சிட்டேன். பிறகு என்ன சொல்றார், தேர்ந்தவாறே நான் அப்பால் ஒரு வழி பாராமல் தாழ்வு பெற்று இங்கு இருந்தேன். தேர்ந்ததுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? இப்ப ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து மூணாம் கிளாஸ் போயிட்டா அதே சந்தோஷத்திலே பத்து வருஷம் அங்கேயே உட்கார்ந்துருக்கணுமா? அடுத்த வகுப்புக்கு போகணும் அல்லவா? தேர்ந்தவாறே என்ன செய்தேன், நான் அப்பால் ஒரு வழி பாராமல் அடுத்த வழிக்கு செல்லாமல் தாழ்வு பெற்று இங்கு இருந்தேன். மீண்டும் நான் விட்டதையே தொடர்ந்து தொடர்ந்து அந்த வாசனையில் சிக்கி இருக்கின்றேன். இது என்ன மாயம், இது என்ன மாயம்னு கேட்டு, ஊழ் வழியோ அல்லது உன் திருக்கூத்தோ? பகவான் கிட்ட வேண்டார், இது என்னுடைய ஊழ் வழியா அல்லது உன்னுடைய திருக்கூத்தா? நீ வந்து என்னிடம் விளையாடுகின்றாயா? பிறகு அடிபட்டு சொல்றார், இன்னும் பால் அவதிப்பட எனக்கு முடியாது, இனியும் நான் வந்து அவதிப்பட எனக்கு முடியாது. ஆகவே இறைவா எனக்கு நீ வைராகியத்தை கொடுக்க வேண்டும் என்று பாடுகின்றார். பிறகு என் போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யார்? என்னாச்சா, தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சாச்சு. அதற்கு பிறகு என்ன சொல்றார், உடம்பெல்லாம் எனக்கு வாயா மாறிடு, நாக்கா மாறி நான் உளறிக்கொண்டே இருக்கின்றேன், இது யார் என்று சொல்லி, பாலான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ? என்னுடைய மனம் வந்து ஒருமுகப்பட்டு இந்த போகத்திலிருந்து விடுதலை அடைய உனக்கு ஒரு தந்திரம் செய்வது அருமையோ என்றெல்லாம் பகவானிடம் உணர்வு பூர்வமாக பாடி கெஞ்சுகின்றார். எதற்குனா அடுத்த கிளாஸுக்கு பாஸ் ஆக வேண்டும். எந்த கிளாஸ்ல இருந்து? விவேகியா இருந்து நான் வைராகியாக மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கான பாடல்கள் தான் தாயுமானவருடைய பாடல்களில் மிக மிக அதிகம். அப்ப நாம யாருக்கு இந்த தாயுமானவர் பாடல் அதிகமா உதவி செய்யும்னா, விவேகமே இல்லாதவங்க இதை படிச்சாங்கன்னா போர் அடிச்சது, இதை எதுக்கு நான் படிச்சது, படிக்க முடியாது. இதை நமக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வருதுன்னு சொன்னாவே நமக்கு ஓரளவுக்கு விவேகம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நீங்கெல்லாம் தாயுமானவர் பாடலை விரும்புகிறீர்கள்னு சொன்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும் அல்லவா, அதற்கான சாதனைகள் இங்கு ரொம்ப இருக்கு. இப்ப இத படிக்க படிக்க நமக்கு என்ன வரும், நாமும் வெறும் அறிவோட இருக்க கூடாது, அந்த அறிவை நாம் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும், பயனை அடைய வேண்டும், வைராகியத்தை அடைய வேண்டும். அந்த புலம்பல் தான் தாயுமானவரிடம் அதிகமாக இருக்கின்ற. பிறகு கடைசி காலம் வரைக்கும் அவர் புலம்பியே இறக்கவில்லை. பிறகு அடுத்த சாதனை, அவர் வைராகியத்தை அடையிறார், ஞான நிஷ்டையை அடையிறார், பிறகு ஆத்ம திருப்தியை வெளிப்படுத்துகிறார். அதுதான் ஆனந்த கழிப்புங்கிற இடம். ஆனந்த கழிப்புங்கிற இடத்துல வந்து இந்த புலம்பல் எல்லாம் போயாச்சு, இப்படி எல்லாம் நான் இருந்து கஷ்டப்படுறேங்கிற புலம்பல் போய் தான் ஆனந்தமாக இருக்கின்றேன், நான் அடைந்த பேற்றை என்னென்று சொல்லுவேன் என்று அழகாக வர்ணிக்கின்றார். அந்த நிலைக்கு போறதுக்கு இன்னும் சில படிகள் இருக்கின்றது. நாம் அடுத்த வகுப்பில் அந்த படிகளை பார்த்து பிறகு ஆனந்த கழிப்பு அவர் சொல்லணும்னா என்ன நிலைக்கு போனாருங்கிறதுக்கு வரணும். இப்ப இந்த வகுப்புல நம்ம பார்த்த முக்கியமான கருத்து என்னவென்றால், ஒரு விவேகி வைராகியாக மாற வேண்டும் என்றால் தாயுமானவர் பாடல் மிக மிக நமக்கு துணை புரிகின்றது. அந்த அறிவை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அனாத்மாவிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள இந்த பாடல்கள் நம்மை நன்கு உற்சாகப்படுத்தும் என்பதுடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.